ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் யாரையும் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் திருவிருந்து ஆராதனையாக இருப்பதனால அதற்கு ஏற்ற செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஹோலி கம்யூனியன், பரிசுத்த பந்தியில் திருவிருந்தில் கலந்து கொள்ள வந்திருக்கிற நாம் இன்றைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் நம்மை பரிசுத்தம் பண்ணி கொள்வோம். அதுதான் இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பொருள். சோ கிங்டம் ஆஃப் காட் சீரியஸ்ல ஒரு சின்ன ஒரு பிரேக், ஒரு இன்ட்ரூஷன், ஓகே, ஒரு இடைவெளி, இன்டர்வென்ஷன். இதை நம்ம இன்றைக்கு தியானிக்கிறோம். ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக் ஆன்வர்ட்ஸ் அகெயின் நம்ம கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் தியானிப்போம். யோசுவா 3:5. யோசுவா 3:5 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். தேங்க்யூ. உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு தேவன் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். ஆங்கில வேதத்தில் நீங்கள் படிப்பீர்கள் என்றால் மூன்று மொழிபெயர்ப்பில் மூன்று விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. NRSV நியூ ரிவைஸ்ட் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் பைபிள்ல சாங்டிஃபை யுவர் செல்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாங்டிஃபை யுவர் செல்ஸ் ஃபார் டுமாரோ த லார்ட் வில் டூ வண்டர்ஸ் அமாங் யூ. NLT நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா பியூரிஃபை யுவர் செல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. NIV நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன்ல நீங்கள் படிப்பீர்கள் என்றால் கான்சக்ரேட் யுவர் செல்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்ல பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் தேவன் அற்புதங்களை செய்வார். இதற்குரிய கான்டெக்ஸ்ட பேக்ரவுண்ட கொஞ்சம் நம்ம அறிந்து கொண்டு மீண்டுமாக இந்த வசனத்தை நாம் தியானிப்பதற்காக கடந்து வருவோம். மோசே தேவனுடைய ஒரு பெரிய ஊழியர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தலைவர், இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர். மோசேயை தான் தேவன் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு வருவதற்காக தேவன் தெரிந்து கொண்டார். பர்னிங் புஷ்ல நடந்த காரியம் நாம் யாவருக்கும் தெரியும். மோசே மோசேன்னு சொல்லி கூப்பிட்டு ஆண்டவர் கூப்பிடும் போது இதோ அடியேன் என்று சொல்லி தேவனுடைய அழைப்பை அந்த முச்செடிகளுக்குள்ளாக இருந்து வந்த அந்த நெருப்பு அதன் மத்தியில் கீழ்ப்படிந்து தேவனுடைய சித்தத்துக்கு கொஞ்சம் அவன் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் மனமோந்து ஏற்றுக்கொண்டு இஸ்ரேல் ஜனங்களை நடத்துவதற்காக ஒப்புக்கொள்கிறான். கடைசியில 4 யாத்திராகமும் 4 வாசிக்கும் போது ஆரோன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி மற்றவர்களை காட்டின மோசே பிறகு ஏற்றுக்கொண்டு இந்த இஸ்ரேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அழைத்து செல்லும்படியாக ஒப்புக்கொள்கிறான். ஆனால் இந்த மோசே இஸ்ரேல் ஜனங்களை அந்த ப்ராமிஸ் லேண்டுக்கு கொண்டு செல்ல முடியவில்லை. காரணம் நாம் ஒவ்வொருவருக்கும் தெரியும், கடவுள் அதற்கு பிறகு இன்னொரு தலைவரை தெரிந்து கொள்கிறார். அவர்தான் யாரு? ஜாஷ்வா, யோசுவா. யோசுவாவை தெரிந்து கொள்கிறார். இந்த லீடர்ஷிப் டிரான்சிஷன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா யாத்திராகமும் 17 யோசுவாவை குறித்து வாசிக்கிறோம். யாத்திராகமும் 17 யோசுவாவை குறித்து வாசிக்கிறோம். அங்க எப்படி வாசிக்கிறோம் என்றால் ரெஃபிதிம் அந்த இடத்துல அமலேக்கியர்கள் வந்து இஸ்ரேல் ஜனங்களை தாக்கும் போது மோசே மலை உச்சிக்கு கடந்து செல்கிறான். மோசே என்ன செய்கிறான் என்றால் யோசுவாவிடம் பொறுப்பை கொடுத்து நீ போய் இந்த யுத்தத்தை நடத்துன்னு சொல்லி யோசுவாவுக்கு பொறுப்பை கொடுத்து மோசே போய் மலை உச்சியில இருந்து விண்ணப்பம் செய்கிறதை நாம் யாத்திராகமும் 17 வாசிக்கிறோம். 9 வாசிக்கிறோம். மோசஸ் செட் டு ஜாஷ்வா, சூஸ் சம் மென் ஃபார் அஸ் அண்ட் கோ அவுட் ஃபைட் வித் அமலேக். டுமாரோ ஐ வில் ஸ்டாண்ட் ஆன் த டாப் ஆஃப் த ஹில் வித் த ஸ்டாஃப் ஆஃப் காட் இன் மை ஹேண்ட். அவனோடு சேர்ந்து ஆரோனும் ஊரும் செல்கிறார்கள். ஆனால் யோசுவாவோ கடந்து சென்று மோசேயினுடைய கரம் உயர்ந்திருக்கும் போது யோசுவா அமலேக்கியரை முறியடிக்கிறான். அது மாத்திரமல்ல, யாத்திர ஆகமம் 33:11 அதே போல என் ஆகமும் 11:28 வாசிக்கிறோம். இந்த யோசுவா யார் என்று வாசிக்கிறோம், மோசேயுடைய அசிஸ்டன்ட், உதவியாளர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, உதவியாளர். அது மாத்திரமல்ல, யாத்திராகமம் 24 எக்ஸோடஸ் 24 வாசிக்கிறோம், மோசே வந்து சீனாய் மலைக்கு அந்த கற்பனைகளை பெற்றுக் கொள்வதற்காக கடந்து செல்லும் போது 40 யோசுவா மலைக்கு அடிவாரத்தில் காத்து கொண்டிருந்தான். அப்படியாக இந்த யோசுவாவை குறித்து வாசிக்கிறோம். யோசுவா தான் மோசேயுடைய சக்சஸராக தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர். அதை குறித்து எண்ணாகமும் 27 வாசிக்கிறோம். அதே எண்ணாகமும் 27:18 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் என்றால், He was a man in whom God's spirit resided. பரிசுத்த ஆவியானவர் இந்த யோசுவாவோடு இருந்ததாக எண்ணாகமத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் மோசேக்கு கட்டளை கொடுக்கிறார், இவனை அடுத்த லீடராக நீ அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லி. அதைக்கு கேட்டு மோசே யோசுவாவை அடுத்த கட்ட தலைவராக ஏற்றுக்கொண்டு கமிஷன் பண்ணுகிறார். மோசே குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம் என்றால், த லார்ட் நியூ ஃபேஸ் டு ஃபேஸ் மோசஸ் ஹூ த லார்ட் நியூ ஃபேஸ் டு ஃபேஸ், தேவனை முகமுகமாய் கண்டவன். அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை மோசே குறித்து வாசிக்கிறோம், மோசஸ் வாஸ் வெரி ஹம்பிள், மோர் சோ தென் எனிவன் எல்ஸ் ஆன் தி ஃபேஸ் ஆஃப் தி எர்த் அப்படின்னு சொல்லி என்னாகவும் 12:3 வாசிக்கிறோம். யாராவது என்னாகவும் 12:3 வாசிக்கிறீர்களா, மிகுந்த சாந்த குணம் உள்ளவனா இருந்தான் சொல்லி. சோ இங்கே மோசேயை குறித்து வாசிக்கிறோம், மோசேய்க்கு பிறகு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட யோசுவாவை குறித்து வாசிக்கிறோம். யோசுவா 1 அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்தப்படுகிறார் என்றால், மோசஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தப்படுகிறார். ஆனால் அந்த 1 வாசிக்கிறேன், கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன். இதுல தமிழ் வேதத்துல ஊழியக்காரன் சொல்லி வாசிக்கிறோம், பட் இங்கிலீஷ்ல நீங்க போய் வாசிப்பீர்கள் என்றால் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆனா இந்த யோசுவா அவனுடைய வாழ்நாளை முடிக்கும் போது 1 24 போகும்போது எப்படி வாசிக்கிறோம்னா, தேவனுடைய ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். சர்வன்ட் ஆஃப் த லார்ட், வாட் எ கிரேட் டெஸ்டிமனி பாருங்களேன். அவன் ஊழியத்தை துவக்கும் போது அந்த இஸ்ரேல் ஜனங்களை மோசே எங்கே விட்டு சென்றானோ அங்கே இருந்து யோதானை கடந்து அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வரும்போது மோசே குறித்து முதலாவது நாம் வாசிக்கிறது அவன் மோசஸ் யோசுவாவை குறித்து வாசிக்கிறது மோசஸ் அசிஸ்டன்ட் ஊழியக்காரன் வாசிக்கிறோம். ஆனால் இறுதியில் 24 யோசுவாவை குறித்து வாசிக்கும் போது சர்வன்ட் ஆஃப் த லார்ட், ஒரு பெரிய ஒரு டெஸ்டிமனியை அங்க பார்க்கிறோம். இதுதான் இந்த 3 முன்பாக நடந்த ஒரு சில காரியங்கள். 3 யோசுவா 3 வருவோம். அங்கே யோசுவா பொறுப்பெடுத்து அதுக்கு பிறகு இஸ்ரேல் ஜனங்களை நடத்துகிறார். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரேல் புத்திரர் அனைவரும் சீத்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்டான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத் தங்கினார்கள். 3 சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமத்துகிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே, நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள், உங்களுக்கும் அதற்கும் இடையில 2000 உள்ள தூரமான இடம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த சி தீம் என்கிற ஒரு இடம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நாம் இன்னும் ஒரு சில நிமிடத்தில் நாம் தியானிப்போம். இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை அதை சுமத்துகிற லேவியராகிய ஆசாரியர்கள் அதை சுமத்தி கொண்டு செல்லும் போது உங்களுக்கு இடையில் இப்படி இவ்வளவு தூரம் இருக்க வேண்டும், கிட்டத்தட்ட 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும் என்று யோசுவா சொல்லுகிறார். சோ இந்த இடத்துல இந்த ஆர்க் ஆஃப் த கவனண்ட குறித்து வாசிக்கிறோம். இதுதான் அன்றைய சூழ்நிலையில் ஆண்டவருடைய பிரசன்னம், உடன்படிக்கை பெட்டி, அதற்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த கற்பனைகள், இதுதான் அன்றைக்கு தேவனுடைய பிரசன்னமாக ஜனங்கள் ஏற்றுக்கொண்டு அதை அவ்வளவு தூரம் பயபக்தியோடு நடத்தி கொண்டு வந்தார்கள், நடத்த வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. ஒருவேளை இன்றைக்கு தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுங்கள், ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வாசிக்கிறோம். தேவனை எல்லா இடத்திலும் தொழுது கொள்ளக்கூடிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்றைய சூழ்நிலையில் அந்த ஆர்க், அதுதான் தேவனுடைய பிரசன்னமாக ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள். தேவனுடைய பிரசன்னமாக இருப்பதனால்தான் ஒரு ஹெல்தி டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் ஒரு இடைவெளியை ஏற்படுத்துகிறார். சில வேளையில் நாம் தேவனுடைய பிரசன்னத்தை இந்த அளவுக்கு நாம் மரியாதையுடன் மதிப்புடன் நாம் அனுசரிப்பதில்லை. We don't consider it very seriously. பட் இங்க இந்த பகுதியில் வாசிக்கிறோம், தேவனுடைய பிரசன்னத்தை எவ்வளவு தூரத்துக்கு பயபக்தியோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இதுல வாசிக்கிறோம். இவன் சங்கீதம் 2 சங்கீதம் 2:11 வாசிக்கும் போது, Serve the Lord with fear and trembling. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்று வாசிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்தை நாம் சாதாரணமாக ஏற்றுக்கொள்ள முடியாது, கூடாது. அதை இந்த பகுதியிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு நாம் வாசித்த சங்கீதத்துல கூட 111 சங்கீதத்துல அந்த கடைசி 2 வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலின் ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனையின்படி செய்கிற யாவருக்கும் நற்பூர்த்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்று இங்கே வாசிக்கிறோம். அதே போல 5 கூட, தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு நாம் கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் வந்து ஆண்டவரை ஆராதிக்கும் போது ஒரு பயபக்தியோட நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஈவன் சங்கீதம் 96:9 எப்படி வாசிக்கிறோம் என்றால், Worship the Lord in holy splendor, tremble before him all the earth. தேவனை ஆராதிக்கும்படியாக நாம் வரும்போது தேவனுடைய பிரசன்னத்திற்கு இப்படியாக நாம் ஒரு மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். 2000 cubits அப்படின்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட 1000 yards, கிட்டத்தட்ட half a mile distance அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த தருணத்துல தான் யோசுவா சொல்றாரு, நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். ஏன் யோசுவா ஜனங்களை பார்த்து உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்? இப்போ அந்த சி தீம் என்கிற இடத்துக்கு வருவோம். இந்த சி தீமில் என்ன நடந்தது? இங்கதான் வந்து ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கிறாங்க, அதான் அவங்களுடைய பேஸ் கேம்ப். அதற்கு பிறகுதான் யோர்தான் நதியை கடந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு செல்ல வேண்டும். இந்த சீத்திமல் என்ன நடந்தது? என்னாகமும் 25 நம்முடைய வேதத்தை திருப்புவோம். என்னாகமும் 25 இரண்டாம் வசனம் நான் வாசிக்கிறேன், 1 வாசிக்கிறேன். இஸ்ரவேல் சீத்தீமிலே தங்கியிருக்கையில், கவனிங்க என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம், ஜனங்கள் மோவாபின் குமார்த்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். இதுதான் அங்க பிரச்சனை, மோவாபிய ஸ்திரீகளோட கலந்து விட்டார்கள். அது மாத்திரம் இல்ல, அதற்கு பிறகு என்ன நடந்தது, அவர்கள் தங்கள் தேவர்களுக்கிட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் அழைப்பு பெற்றவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த ஜனத்தின் மூலமாக தேசங்களையே ஆசீர்வதிக்க நினைத்த ஆண்டவர், ஆனால் இந்த ஜனங்கள் மோவாபிய ஸ்திரீகளோட கலந்து வேசித்தனம் பண்ண துவங்கிவிட்டார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். மூன்றாம் வசனத்துல வாசிக்கிறோம், அதனால் இஸ்ரவேலின் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. சோ இதான் சீத்திமில் நடந்தது. இப்போ இங்கே மோசே உள்ள வராரு, வந்து இந்த ஜனங்களை பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். அப்பதான் சொல்றார், முதல்ல நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வேன். இவ்வளவு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நீங்க இந்த இடத்துலதான் நீங்க தவறி போய்விட்டீங்க, இந்த இடத்துலதான் பாவத்துல விழுந்து விட்டீங்க, என்னை மறந்து விட்டீர்கள், இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. நாளைக்கு யோர்தான் நதியை கடந்து செல்ல வேண்டும், உங்களுக்காக நான் வாக்குத்தத்தம் பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளாக நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். கான்சக்ரேஷன், பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். The three D's of consecration. முதலாவது the definition. Consecration என்றால் என்ன என்பதை நாம் தியானிப்போம். இப்போ சமீபத்தில் நம்ம ஏதாவது ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கணும்னா உடனே நம்ம கூகுளில் போட்டோம்னா நமக்கு உடனே அதுக்கு அர்த்தம் நமக்கு தெரிஞ்சிருது. அதுல ஒரு டிக்ஷனரி, வெப்ஸ்டர் டிக்ஷனரியில் கான்சக்ரேஷன் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, டெடிக்கேட்டட் டு எ சேக்ரட் பர்பஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. கான்சக்ரேஷன் என்னன்னா டெடிக்கேட்டட் டு எ சேக்ரட் பர்பஸ். ஆனா கான்சக்ரேட் என்பதற்கு உள்ள எப்ரேய வார்த்தை வந்து ஹீப்ருல கடாஷ், அதான் அந்த கான்சக்ரேட் என்கிற வார்த்தைக்கு உள்ள எப்ரேய வார்த்தை. அப்படி என்றால் என்னன்னா, பி ஹாலோ, செட் அபார்ட், பிரிப்பேர், டெடிக்கேட், அதுதான் அதனுடைய அர்த்தம். ஆனால் இந்த கடாஷ் என்கிற வார்த்தை இந்த வசனத்துல வரும்போது அது ஒரு இன்னொரு கிராமரையும் சேர்த்து வருகிறது. ஆகவே அதை குறித்து கமெண்ட்ரிஸ்ல வாசிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த பரிசுத்தம் பண்ணி கொள்ளுதல் என்பது இட்ஸ் அ பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லும் போது பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். தோ யோசுவா வந்து அந்த ஃபுல் லார்ஜர் கம்யூனிட்டிக்கு சொன்னாலும், அதனுடைய வசனம் ஒவ்வொரு தனி நபருக்கும் உரியது. ஒவ்வொரு தனி நபரும் பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். யோசுவாவில் கிட்டத்தட்ட 6 இடங்கள்ல இப்படிப்பட்ட வசனம் வருகிறது. யோசுவா 5:15 இந்த கடாஷ் என்கிற வார்த்தை ஹோலி என்று அந்த இடத்துல வாசிக்கிறோம். இங்கிலீஷ்ல ரிமூவ் த சாண்டல்ஸ் ஃப்ரம் யுவர் ஃபீட் ஃபார் த பிளேஸ் வேர் யூ ஸ்டாண்ட் இஸ் ஹோலி. அது வந்து யோசுவா 5:15 வாசிக்கிறோம். யோசுவா 6:19 என்ன வாசிக்கிறோம் என்றால், சேக்ரட் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஏற்கனவே நான் சொன்னேன், கடாஷ் என்கிற வார்த்தைக்கு சேக்ரெட், செட் அபார்ட், டெடிக்கேட்டட் என்கிற அர்த்தம் உண்டு என்று. இந்த யோசுவாவில் மாத்திரம் இந்த வார்த்தைகள் எப்படி வருகிறது என்றால், முதலாவது ஹோலி என்கிற அர்த்தத்தில் வருகிறது, அடுத்தது சேக்ரெட் என்கிற அர்த்தத்தில் வருகிறது. யோசுவா 7:13 வாசிக்கிறோம், அங்க சாங்டிஃபை என்கிற வார்த்தையில வருகிறது. யோசுவா 20:7 செட் அபார்ட் அப்படின்னே வருகிறது. இப்படிதான் இந்த வார்த்தை வேதத்தில் குறிப்பாக யோசுவாவில் வாசிக்கிறோம். இந்த கான்சக்ரேஷன் என்றால் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். லேவியராகமும் 19:2 வாசிக்கிறோம். லேவியராகமும் 19:2, யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கிறீர்களா தமிழ்ல? இங்கிலீஷ்ல எப்படி வாசிக்கிறோம் என்றால், யூ ஷால் பி ஹோலி ஃபார் ஐ த லார்ட் யுவர் காட் ஆம் ஹோலி. தமிழ்ல வாசிங்க பார்க்கலாம். லேவியராகமும் 19:2, யோசுவாவில் மாத்திரம் கிடையாது, லேவிய ராகத்தில் கூட இந்த பரிசுத்தத்தை குறித்து வாசிக்கிறோம். அதே போல ரஞ்சித்து வாசித்த வேத பகுதியில கூட நாம் இந்த பரிசுத்தத்தை குறித்து வாசிக்கிறோம். 1 பேதுரு 1:15 என்ன வாசிக்கிறோம் என்றால், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள், நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. சோ யோசுவாவில் மாத்திரம் இந்த தீமை நாம் தியானிக்கவில்லை, யோசுவாவிலும் இதை வாசிக்கிறோம், லேவிய ராகத்திலையும் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, 1 பேதுரு 1:1 வாசிக்கிறோம், பேதுரு மாத்திரம் சொல்லவில்லை, பவுலும் இதை குறித்து சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரத்தில் என்ன சொல்றார் என்று வாசிப்போம். அதுவும் 4 அதிகாரத்தினுடைய இறுதியில, 5 அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்க, 4 அதிகாரத்தினுடைய இறுதியில எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டுடைய 2 வருகையை குறித்தும் மரணத்தை குறித்தும் 2 வருகையை குறித்தும் இருக்கிறது. அந்த ஒரு பேக்ட்ராப்ல பவுல் சொல்வது என்னவென்றால், 4:3 வாசிக்கிறேன், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகியிருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோகிச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமல் இருக்க வேண்டும். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். இந்த தீம் முழு வேதத்திலையும் நாம் வாசிக்கிறோம், இந்த டெஃபினிஷன் கான்சன்ட்ரேஷன் என்றால் என்ன என்பதை. ஆனால் 2வது டி என்னன்னா, த டெல்யூஷன் அப்படின்னா மிஸ்கன்செப்ஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இன்றைக்குள்ள சூழ்நிலையில் முன்பாக ஒருவேளை நம்முடைய பெற்றோர்கள் அல்லது நம்முடைய பாட்டி தாத்தா அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், கிறிஸ்தவர்கள் வந்து பாவத்தை அதிகமாக வெறுத்தார்கள், அது மாத்திரமல்ல அதற்கு பயந்தார்கள், அதற்கு விலகி ஓடினார்கள், அதை குறித்துதான ஒரு வருத்தத்தில் இருந்தார்கள் எப்பொழுதும். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் குறைந்து கொண்டு வருகிறதை அநேகர் சொல்லியிருக்கிறார்கள். ஈவன் பாவத்தை குறித்தும் அல்லது ஹோலினஸ் பரிசுத்தத்தை குறித்தும் சுத்திகரிப்பை குறித்தும் கான்சன்ட்ரேஷனை குறித்தும் புல்பிட்ல அநேக செய்திகளை நாம் கேட்பதே கிடையாது. காரணம், பாவம் பரிசுத்தம், we label it as personal, private. திருச்சபையில் அந்த காரியம் பேசப்படலாகாது, காரணம் அது பர்சனல் வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை. Yeah, it's a personal responsibility, but because we are all God's children, chosen by God, கடவுளுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டியது இந்த பரிசுத்தம் என்பது காணப்பட வேண்டியது. We label it as personal, private. அது மாத்திரமல்ல தேவனுடைய கிருபையை நாம் லைசன்ஸ் மாதிரி எடுத்துக்கொண்டு தொடர்ந்து நாம் பாவம் செய்கிறவர்களாக காணப்படுகிறோம். தேவன் மிகுந்த கிருபை உள்ளவர், அதுல வந்து எந்த ஒரு மறுப்பும் நம்மால் சொல்ல முடியாது. அவர் மிகுந்த கிருபை உள்ளவராயிருப்பதனால் நாம் அவருடைய கிருபையை லேசாக நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். அடுத்தது இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன என்றால், ஓகே, தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார், பாவத்திலிருந்து நம்மை ரட்சித்திருக்கிறார், தட்ஸ் இட் என்கிற ஒரு எண்ணம். ஆனால் அதே கிருபையை தேவன் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்திலிருந்து நம்மை தொடர்ந்து மீட்க முடியும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் போகிறோம். We think it is enough if we are saved from the guilt of sin by grace. We don't feel or understand the need of being saved from the power of sin. We don't depend on God's grace so that we will be completely saved from the power of sin. பாவத்தின் மூலமாக வரக்கூடிய அந்த கில்ட், அதிலிருந்து நாம் கிருபையை பயன்படுத்தி நாம் விடுதலையை பெற்றுக் கொள்கிறோம். ஆனால் தொடர்ந்து அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து முற்றிலுமாக விடுதலை பெறுவதற்கு அவருடைய கிருபையை நாம் லேசாக எடுத்துக் கொள்கிறோம். அதான் டெல்யூஷன், இன்றைக்கு இருக்கக்கூடிய டெல்யூஷன். 3வது குறிப்பு த டைரக்ஷன். ஆனால் இதன் மத்தியில் வேதத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம், குறிப்பாக ஜான் ஹாஸ்வால்ட் என்கிறவர், ஆஸ்பரி தியாலஜிக்கல் செமினரியில ஒரு ப்ரொஃபசர், அவரோடு நாங்கள் கிளாஸ் எடுக்கல, பட் அவரை நாங்கள் பார்த்திருக்கிறோம். குறிப்பாக ஐசாயா, ஏசாயா தீர்க்க தரிசனம் புஸ்தகத்துல அப்படி அருமையாக அவர் கமெண்ட்ரி எழுதியிருக்கிறாரு. வெரி நைஸ் மேன். அவர் கால்ட் டு பி ஹோலி என்கிற ஒரு புக்ல, பைபிளிக்கல் பெர்ஸ்பெக்டிவ், அந்த புக்ல ரோமருக்கு எழுந்த நிருபத்தை குறித்து ஒரு கமெண்ட்ரி மாதிரி கொடுத்திருக்கிறார். அதுல ரோமர் 1-ம் அதிகாரத்திலிருந்து 3-ம் அதிகாரத்துல வரைக்கும் நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, We are separated from the love of God because of our sin. Okay, பாவத்தின் மூலமாக நாம் தேவனுடைய அன்பிலிருந்து நாம் பிரிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ரோமர் 1-ம் அதிகாரம், 2-ம் அதிகாரம், 3-ம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 4-ம் அதிகாரம், 5-ம் அதிகாரத்துல அது என்ன சொல்லுது என்றால், We can become righteous and be brought into fellowship with God through an act of faith. விசுவாசத்தின் மூலமாக நாம் நீதிமான்களாக மாற்றப்படுவோம் என்பதை ரோமர் 4-ம் அதிகாரமும் 5-ம் அதிகாரமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ரோமர் 6-ம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது என்றால், Although it was faith that reconciled us to God, that does not relieve us of the necessity for righteous living. விசுவாசத்தின் மூலமாக நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம், அது உண்மைதான். ஆனாலும் நாம் நீதிமான்களாக வாழ வேண்டும், அதிலிருந்து நம்மை அது ரிலீவ் பண்ணவில்லை என்கிறதை ரோமர் 6-ம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அதை ரோமர் 6-ம் அதிகாரத்துல ஏற்கனவே ஒரு செய்தியில சொல்லியிருக்கிறேன். 3 காரியத்தை பவுல் இங்கே சொல்லுகிறார். முதலாவது, Consider yourselves dead to sin and alive to God in Christ Jesus. உங்களை பாவத்திற்கு நீங்கள் மரித்தவர்களாயும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நீ உங்களை பிழைத்தவர்களாயும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஒருவேளை பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நினைக்கும் போது, நீதிமானாய் வாழ வேண்டும் என்று நினைக்கும் போது, விசுவாசத்தினால் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம், அது உண்மைதான். ஆனாலும் நாம் நம்மை பாவத்திற்கு மரித்தவர்களாயும் நீதிக்கு என்று பிழைத்தவர்களாயும் தொடர்ந்து எண்ணிக்கொள்ள வேண்டும். Count yourselves dead to sin and alive to God. That is one thing. ரெண்டாவது, 12-ம் வசனத்துல ரோமர் 6:12 வாசிக்கிறோம், Do not let sin exercise dominion in your mortal bodies. பாவம் உங்களுடைய சரீரங்களை ஆளாதிருக்க வேண்டும். விசுவாசத்தின் மூலமாக நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம், உண்மைதான். ஆனாலும் பவுல் சொல்கிறாரு, உங்களை பாவத்திற்கு செத்தவர்களாய் தினந்தோறும் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, பாவம் உங்களை ஆளாதிருக்கட்டும், நீங்கள் பாவத்தை ஆள வேண்டும், பாவம் உங்களை ஆளக்கூடாது. மூன்றாவது அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், Present your members to God, the parts of your bodies, as instruments of righteousness. நீதிக்குரிய ஆயுதங்களாக உங்களுடைய சரீரத்தை தேவனுக்கு நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். விசுவாசத்தின் மூலமாக நீதிமான்களாக்கப்படுகிறோம், விசுவாசத்தின் மூலமாக பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ளாக கடந்து செல்கிறோம். ஆனாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது என்னவென்றால், நீங்கள் பாவத்திற்கு மரித்தவர்கள் என்று எண்ணிக்கொள்ளுங்கள், பாவம் உங்களை ஆளாதிருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உங்களுடைய சரீரத்தை தேவனுக்கு ஜீவனுக்கு நீதிக்குரிய ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆனா அதோட முடிக்கல, நல்ல கவனிங்க. அப்போ ரோமர் 7-ம் அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம் என்றால், ரோமர் 7-ம் அதிகாரத்துல பவுலை குறித்து வாசிக்கும் போது அவரே என்ன சொல்றாருன்னா, I do not understand my own actions அப்படின்னு சொல்லி சொல்றார். For I do not do what I want, but I do the very thing I hate. நான் எதை வெறுக்கிறேனோ அதையே செய்கிறேன், எதை நான் விரும்புறது செய்கிறதில்ல, நான் வெறுக்கிறதையே செய்கிறேன்னு சொல்லி அவர் ஒத்துக்கொள்கிறாரு. அவர் கடைசியில் 24-ம் வசனத்துல வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம், Wretched man that I am, who will rescue me from this body of death? அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, Thanks be to God through Jesus Christ our Lord. யாராவது ரோமர் 7-ம் அதிகாரம் 24-25 வாசிக்கிறீங்களா தமிழ்ல? ரோமர் 7-ம் அதிகாரம் 24-25, நிர்பந்தமான மனுஷன் நான். யார் சொல்றார்? பவுல். யார் அந்த 3 குறிப்பை சொன்னார்? Count yourself dead to sin, நீங்கள் பாவத்துக்கு நீங்கள் மரித்தவர்களாய் எண்ணிக்கொள்ளுங்க சொன்னாரோ, அவர் என்ன சொல்றாருன்னா, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார்? அதுக்கு பதிலும் சொல்றார், என்ன சொல்றாரு, ஜெயம் கொடுக்கிறவர் அவர். அதை குறித்து தொடர்ந்து 8-ம் அதிகாரத்துல 13-ம் வசனத்துல வாசிக்கிறோம், If by the spirit you put to death the deeds of the body, you will live. பரிசுத்த ஆவியானவருடைய உதவியின் மூலமாக, If you put to death the deeds of your body, deeds of the body, யூ வில் லிவ்னு சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் 8 அருமையா முடிக்கிறாரு, வி ஆர் மோர் தென் கான்குவர்ஸ் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் பை த ஸ்பிரிட். வி ஆர் மோர் தென் கான்குவர்ஸ். பாவம் நம்மை கிறிஸ்துவிடம் இருந்து பிரித்து விடுகிறது. விசுவாசத்தின் மூலமாக நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். விசுவாசத்தின் மூலமாக நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டாலும் நாம் நம்மை பாவத்திற்காக மரித்தவர்களாயும் நம்முடைய சரீரத்தை பாவம் ஆளாதிருக்கும்படியாகவும் தொடர்ந்து நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு ஜீவனுள்ள பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றும் வாசிக்கிறோம். ஆனால் அதை மாம்சத்துக்குரிய விதத்தில் நாம் முயற்சி பண்ணோம் என்றால் நாம் பவுலை போல நாமும் சொல்வோம், நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதை செய்வேன் சொல்லி. ஆனால் ஆவியின் மூலமாக, ஆவியானது உதவியின் மூலமாக இதை செய்யும் போது கடைசியில் நாம் வி பிகம் ஓவர் கம்மர்ஸ். அதுதான் நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது. ஆகவேதான் ரோமர் 12:1-2 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், ஐ அப்பீல் டு யூ தேர்ஃபோர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் டு பிரசன்ட் யுவர் பாடிஸ் அஸ் எ லிவிங் சாக்ரிஃபைஸ். நீங்கள் உங்கள் தேவனுக்கு உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஒருவேளை இன்றைக்கு இந்த பரிசுத்த பந்தியில் கலந்து கொள்ள வரும்போது இதைதான் தேவன் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் உங்கள் சரீரங்களை ஜீவனுள்ள பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். FB மேயர் டிஎல் மோடியோடைய ஃப்ரெண்டு என்ன சொல்றாருன்னா, கான்சக்ரேஷன் இஸ் நாட் த ஆக்ட் ஆஃப் அவர் ஃபீலிங்ஸ் பட் ஆஃப் அவர் வில். இட்ஸ் நாட் ஜஸ்ட் த ஆக்ட் ஆஃப் அவர் ஃபீலிங்ஸ் பட் ஆர் வில் அப்படின்னு சொல்லி சொல்றார். முழுவதுமாக நாம் தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதைதான் யோசுவாவில் வாசிக்கிறோம், சாங்டிஃபை யுவர் செல்ஸ் ஃபார் டுமாரோ The Lord will do wonders among you. அன்றைக்கு இந்த வசனத்தை கேட்ட உடனே ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். அதற்கு பிறகு நடந்தது நாம் அறிந்திருக்கிறோம். யோர்தான் நதியை கடந்து சென்றார்கள். கடைசியில் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள். Take my life அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்குது, ஹிம். ஒருவேளை அதுல தமிழ்ல எந்தன் ஜீவன் இயேசுவே என்கிற ஒரு பாடல். அதை எழுதினவங்க வந்து பிரான்சிஸ் ஹேவர்கல், அவங்க தான் இந்த பாட்டை எழுதியிருக்கிறாங்க. இந்த ஹிம்க்கு என்ன பேரா, கான்சக்ரேஷன் ஹிம்னே அர்த்தமா சொல்லுவாங்களாம். கான்சக்ரேஷன் ஹிம் இவங்களை எப்படி சொல்லுவாங்களாம், கான்சக்ரேஷன் பொயட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். இது வந்து ஐ திங்க் 1800s எழுதின ஹிம், இன்றைக்கும் நம்ம பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா கிறிஸ் டாம்லின் வந்து இதை கொஞ்சம் வித்தியாசமா போட்டாரு. இந்த பாட்டை இவங்க எழுதுறாங்க எந்த சூழ்நிலையில் எழுதுறாங்கன்னா, இந்த பிரான்சிஸ் என்கிற அந்த அம்மையார் எந்த சூழ்நிலையில் எழுதுறாங்கன்னா, ஊழியத்துக்காக போறாங்க, போய் ஊழியெல்லாம் செய்யறாங்க, நிறைய பேருக்கு ஏசாமி அன்பை பத்தி எல்லாம் சொல்றாங்க. முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்களாம், ரூமுக்கு வரும்போது ஷி ஃபெல்ட் தட் ஷி நீட்ஸ் டு பி கான்சக்ரேட்டட், அவர்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் உணர்த்துவதாக அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தான் ஆண்டவர் இந்த பாட்டை தந்தாராம். என்ன மாதிரி பாட்டு, டேக் மை லைஃப் அண்ட் லெட் இட் பி கான்சக்ரேட்டட் லார்ட் டு தி, டேக் மை மூமெண்ட்ஸ் அண்ட் மை டேஸ் லெட் தம் ஃப்ளோ இன் சீஸ்லெஸ் பிரேஸ், டேக் மை ஹேண்ட்ஸ் அண்ட் லெட் தம் மூவ் அட் த இம்பல்ஸ் ஆஃப் தை லவ், டேக் மை ஃபீட் and let them be swift and beautiful for thee, take my voice and let me sing always only for my king, take my lips and let them be filled with messages from thee, take my silver and gold, not a mite would I withhold, take my intellect and use every power as you choose, here am I, all of me. Take my will and make it thine. Take my heart, it is thine own. Take my love, my Lord, I pour out your feet. It is treasure store. Take myself, I will be ever only all for thee. இந்த பாட்டை அவங்க எழுதுறாங்க 1974ல. ஸோ அந்த நாளில் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக அது அமைகிறது. ஆக்சுவலாக அவங்க வந்து ஷி வாஸ் நேச்சுரலி வெரி மியூசிக்கல் அண்ட் ஹேட் பீன் ட்ரெயின்ட் அஸ் அ கான்சர்ட் சோலோயிஸ்ட் வித் அன் அன்யூஷுவலி பிளசன்ட் வாய்ஸ். அவங்களுக்கு வந்து இந்த வாய்ஸ் மட்டுமே ஒரு உலக பெருமையை தேடி கொடுத்துருக்கலாமா, பட் அதை கூட ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு என்னன்னு சொல்லி எழுதுறாங்க, லெட் மீ சிங் ஆல்வேஸ் ஒன்லி ஃபார் மை கிங். இந்த பாட்டு எழுதிட்டாங்க எப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க, டேக் மை சில்வர் அண்ட் மை கோல்ட், நான் ஒன்னுத்தையும் நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதிட்டாங்க. ஆனா அநேக நாட்களுக்கு பிறகு ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாராம், நீ எழுதிட்டியே டேக் மை சில்வர் அண்ட் மை கோல்டுன்னு அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தின உடனே என்ன பண்ணாங்களாம், அட் ஒன் டைம் பிரான்சிஸ் கேதர் டுகெதர் ஆர் மெனி ஃபைன் பீசஸ் ஆஃப் ஜுவல்லரி அண்ட் அதர் கிஃப்ட்ஸ் அண்ட் இன்ஹெரிட்டன்சஸ் and shipped them to the church missionary house to be used for evangelizing the lost. Consecration. நம்மை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்பது தேவனுக்கு நம்மை முழுவதுமாக ஜீவனுள்ள பலியாக ஜீவ பலியாக அவருக்கு ஒப்பு கொடுப்பதே. நம்முடைய சரீரம் ஆத்மா யாவும் அவருக்கே நாம் ஒப்பு கொடுப்பது. அப்படி செய்வதுதான் அது புத்தியுள்ள ஆராதனை. ஆண்டவருடைய அன்பு பெரிய அன்பு. அந்த அன்பின் மூலமாக தான், அந்த அன்பின் வெளிப்பாடு தான் கர்த்தருடைய பந்தி. அதில் கலந்து கொள்ள வரும்போது நம்மை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுவோம் தேவன் நிச்சயமாக. நாளை தினத்தில் நம்மை பரிசுத்தம் பண்ணி கொள்ளும் போது தேவன் நிச்சயமாக நம் நடுவிலும் அற்புதங்களை செய்வார். கண்ணில் பிடிச்சு வைப்போம். உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். கான்சக்ரேட், பியூரிஃபை, பி ஹோலி. இதற்கு தடையா இருப்பது பாவம். ஆனால் விசுவாசத்தின் மூலமாக நாம் ரட்சிக்கப்படுகிறோம். தொடர்ந்து நம்மை பாவத்துக்கு மறித்தவர்களாய் ஒப்புக் கொடுக்கும் போது, பாவம் நம்மை ஆளாதிருக்கும் போது, நம்முடைய சரீரங்களை ஜீவனுள்ள பலியாக நீதிக்குரிய ஆயுதமாக ஒப்புக் கொடுக்கும் போது, ஆவியானவருடைய உதவியோடு நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். நாம் இது பிரைவேட் பர்சனல் என்று நாம் சொல்லிவிட முடியாது. இட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பிரான்சிஸ், ஷி கேவ் இட் ஆல், அவங்க வாழ்க்கையே கொடுத்துட்டாங்க. கான்சக்ரேட். நம்மை முழுவதுமாக அவருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான வேளையிலும் எங்களோடு நீர் பேசும் நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆவியானவருடைய உதவியின் மூலமாக நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக தினந்தோறும் எங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையில் முன்னேறி செல்ல நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். நீ தந்திருக்கிற இந்த நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீ எங்களை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறேன். தொடர்ந்து நாங்கள் உமக்கு பரிசுத்தமாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.